நான் மறையோனும் மகத்து இயமான் பட போம்படி தேடு மாறும் தீபர ஒருத்தி சொன்னாள். அந்த யாகத்திலே இயமான் யஜமான் மகம் என்றால் யாகம், மகத்து இயமான் இயமான் என்பது யஜமான், மகத்துக்கு யஜமான் என்பவன் யாகத்துக்கு தலைவனாய தக்கன். அந்த தட்சன் இறந்து போக பறந்துபட்டான், தக்கன் தலையை வச்சுட்டார்கள். அதை கண்ட உடனே அங்கிருந்த பிரம்மா ஓட்டம் எடுக்கிறானா, நான் மறையோனும் நான்கு வேதத்தில் வல்லவனாகிய பிரம்மதேவனும் போம்பழி தேடுமாறும் தீவர அவன் அந்த யாகத்திலிருந்து ஓடி போறதுக்கு வழி தேடுனான். எங்க எந்த பக்கம் ஓடலாம், இங்க வீரபக்தர் அங்க காளி இப்படி மகாவீரர் எல்லாம் நிக்கிறாங்களே இவங்களுக்கு காப்பிடாம ஓடணுமே, எந்த பக்கம் ஓடலான்னு வழி தேடினான். அதுக்குள்ள ஒரு வீரபக்தர் புடிச்சு அவன் தலையை கிழிப்பார். அவன் ஓடினதை கதையா பாடுங்கள் என்று சொன்னாள். அவன் மட்டும் என்ன, இன்னொருத்தனும் தப்பிக்க ஓடுறானே, புறந்தனார் வேர்வியில் போம்பழி தேடுமாறும் தீபர. புறந்தரன் இந்திரனும் அந்த வேள்வியிலிருந்து ஓடுதற்கு குயிலாக உருவம் எடுத்து ஓடுதற்கு வழி தேடினான் என்று உந்தீவர. பிரம்மன் மட்டுமல்ல இந்திரன் கூட வேள்வியிலிருந்து ஓடுதற்கு முயற்சித்தார்கள் என்று அவள் பாடினாள். சூரியனா தொண்டை வாயி நீர் பக்காளை வாரி நெறித்தவாறும் தீவர. பன்னெண்டு சூரியர்கள் சூரியனே ஒருத்தனுக்கான், அந்த சூரியன் என்ற ஒருவனும் அந்த யாகத்துக்கு வந்திருந்தான். அவன் சாப்பிட வந்தான், நீ சாப்பிடுறதுக்கான வந்த, உன் வா பல்ல உடச்சிடுறான் பா என்று மேல் வாய் பல்லையும் கீழ்வாய் பல்லையும் அப்படி ரெண்டும் நெருக்கி பல்லெல்லாம் உதுத்து விட்டாராம். சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை, சூரியனார் வாயினில் பாய், சூரியன் வாயிலே இருந்த பல், அது முன்ன தொண்டையும் ஒரு சொல்லு, தொண்டைன்னா கழுத்துக்குன்னு அர்த்தம் இல்ல, கழுத்துல ஏழு பல்லு, ஆகவே தொண்டை வாயில் இருந்தவள் தொண்டை வாயின்னா உள்வாயின் ஆகும், உள்வாயில ஏழு பல், அதனால தொண்டை என்பது கழுத்தல்ல, தொண்டை என்பது ஒரு பழம், அதாவது கோவை பழம் போல ஒரு விதமான பழம், ஆதொண்டை பழம், ஆதொண்டை பழம் போன்ற உதடு என்று பல இடத்துல வரும், தொண்டை வாய் இதழ். ஆக தொண்டை என்பது அவன் வாயைக்கு அடைமொழி, வாயில் இருந்த பல்லை உடைக்கிறது முன்ன வாயை சொல்ல வந்தவர் வாய் எப்படிப்பட்டதுன்னா அந்த சூரியனுடைய வாய், அந்த சக்கச்சுவேன்னு இருக்கக்கூடிய ஆதொண்டை பழம் போன்ற வாய், தொண்டை வாயினில் தொண்டை பழம் போன்ற சிவந்த வாயில் இருக்கிற பற்களை வாரி ரெண்டையும் அடி நெருக்கி நெறித்தவா ஒன்றோடு ஒன்று அணைத்து நெறித்து அந்த பல்ல உதித்து விட்டார். மயங்கிட்டு வேள்வி என்றும் தீவர, அந்த வேரியே அந்த யாகமே பெரிய கலகத்தில் போய் நேர்ந்து விட்டது, கலகமாக போய்விட்டது. அந்த இடத்திலே தக்கன் தலை வெட்டுப்படுகிறான். அவனுடைய 27 பெண்களும் பக்கத்தில் இருந்ததை வெடிக்க பார்க்கிறார்கள். அந்த 27 பெண்களாலே காப்பாற்ற முடியலை. தக்கனாரன்றே தலை இழந்தார். அதே நேரத்தில் அன்று யாகம் செய்த அதே நாளிலேயே தக்கன் தலை இழந்தான். யார் முன்னிலையில், தக்கன் தன் மக்களை சூட நின்று, தக்கன் தன் மக்கள், மக்கள்னு சொன்னதுனாலே ஆண் வாரிசுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, தக்கனுக்கு ஆண் பிள்ளையே கிடையாது, எல்லாம் பெண் தான். அதுல மூத்தவள் ஒரே ஒரு பெண் தட்சாயினே, அவ வந்துட்டு அவமானப்பட்டு போயிட்டா இப்ப யாகத்துல இல்ல. ஆனா யாகத்துல இருந்து இங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்கள் 27 பெண்கள் மட்டும்தான், தந்திரனு கல்யாணம் பண்ணி கொடுத்த 27 பெண்கள். ஆகவே தக்கன் மக்கள் என்பது தக்கனுடைய பெண் மக்கள் ஆகிய 27 பெண்கள் சூட சுக்கி இருந்து வேடிக்கை பார்க்க தக்கன் தன் தலையை இழந்தான். தன் தகப்பனை அந்த 27 பெண்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி உந்தீவர. தாம் அடிந்தது வேள்வி என்றும் தீவர, தக்கனுடைய யாகம் அழிந்து விட்டது என்று சொல்லி நீ உந்தீவர என்று சொன்னான். இதோடு தக்க யாகத்தினுடைய 16வது புகழோடு தக்க யாகத்தினுடைய கதை நிறைவருகிறது. அடுத்து வேறு கதை வருகிறது. பாலகனார்கன்று பார்க்கடல் இந்திட்ட கோலச்சட யார்கே உந்தீவர, குமரந்தன் தாதைக்கே உந்தீவர. இது வேற ஒரு தனித்த ஒரு கதை. கைலாயத்திலே ஒரு பெரிய மன்றம், அந்த மன்றத்திலே சிவபெருமான் கூத்தாடுகிறார். அவருக்கு பக்கத்திலே உமாதேவி அதை இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே கைலாயத்திலே மல தேவர்கள்லாம் போய் அந்த கூத்தை பார்த்து விட்டு வருவார்கள். கைலாயத்துக்கு வியாக்கிரவாதர் பதஞ்சுலி என்ற இரண்டு முனிவர்களும் அங்கே போனார்கள். அவர்கள் அந்த தரிசனத்தை பார்த்தார்கள். அதன் பிறகு மார்கழி மாசம் திருவாதிரை என்று கட்டாயம் அந்த கைலாயத்துக்கு ஒரு நாள் அந்த தரிசனத்துக்கு போய் விடுவார்கள். மற்ற நேரங்கள்ல அவர்கள் அந்த மலையை விட்டு உலகத்தில் மற்ற இருக்கிற கஷேத்திரங்களுக்கு யாத்திரையாக வருவார்கள். அப்படி அந்த ரெண்டு முனிவர்களும் யாத்திரையா வர்ற போது அதுல வியாக்கிரவாதர் புலிக்கால் முனிவர் என்ற ஒருவர். அந்த புலிக்கால் முனிவர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணார். அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு உபமன்யுன்னு பெயர் வைத்தார். ஆனால் அந்த தாய் இறந்து விட்டாள். அதன் பிறகு அந்த தாய் அந்த குழந்தையை அதனுடைய அந்த குழந்தையினுடைய தாய் மாமன் வளர்த்து வருகிறார். அந்த தாய் மாமனுடைய வீட்டிலே காமதேனுவே பசுவா இருக்கு. அந்த காமதேனுடைய பாலை குடித்து குடித்து அந்த குழந்தை வளர். இந்த முனிவர் என்ன செய்தார், அந்த இடத்தை விட்டு தன் யாத்திரைக்கு கிளம்புகிறார். அப்போ தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு வர்றார். அவர் போற வழியிலே எங்கே பால் கிடைக்கிறதோ அதை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு வளர்த்து கொண்டு வருகிறார். அவர்கள் சிதம்பரம் என்ற இடத்துக்கு, தில்லை என்ற இடத்துக்கு, காட்டுக்கு வந்தார்கள். அப்ப தில்லை எம்பதியாகிய காட்டுல இருந்து கொண்டிருக்கிற போது திருவாதிரை ஆகிய நாள் வந்து விட்டது. ஆனால் அவர்களுக்கு கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானை தரிசிக்க வேண்டிய நாள், அங்கே அவர்களுக்கு போக முடியல. இங்கு இருந்தபடியே இறைவன் உன் கைலாயத்தில் இருந்த கூத்தை எங்கே எனக்கு காட்டு என்று கேட்டார்கள். அதனால் கைலாயத்தில் ஆடிய அதே மந்தத்தோடு பூலோகத்திலே இறங்கி வந்து சிதம்பரத்திலே அந்த சிவபெருமான் திருக்கூத்தை இந்த ரெண்டு பேருக்காக காட்டினார். ரெண்டு பேரும் முதல் முதலாக அந்த தரிசனம் பெற்றார். அவர்கள் தான் முதல் முதலாக அந்த கோயில்ல இறைவனை வருவித்து அந்த தரிசனத்தை பார்த்தவர்கள். அதன் பிறகு அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள், பெருமானே நீங்கள் இங்கேயே எங்களுக்கு காட்சி கொடுத்தது போல எல்லா மக்களுக்கு காட்சி கொடுக்கணும் என்று சொன்னார். ஆனால் இறைவன் எப்பொழுதும் ஒரே இடத்தில் காட்சி கொடுக்க மாட்டான். காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சு போறதுதான் இறைவனுக்கு இலக்கணம். ஞானசமுந்தருக்கு பால் கொடுத்தான், மறைஞ்சிடுறான். திருநாவுக்கரசருக்கு திருவடி சூத்த வந்தான், திருவடி சூடனும் மறைஞ்சிடுறான். தொடர்ந்து இருப்பதே கிடையாது. இறைவன் நடுவில் வருவது, காட்சி கொடுப்பது, மறைவதுதான் வழக்கம். இப்ப சேபரத்தில் வந்த உடனே அவர்கள் வேண்டுகோளுக்காக எனக்கு பதில் இந்த விக்கிரகம் இருக்கட்டும் என்று விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணி விட்டு அவர் போயிட்டார். ஆக நடராஜா, சிவகாமி அந்த மன்றங்கள் எல்லாம் அதனுடைய ஞாபகார்த்தமாக இங்கே வைக்கப்பட்டன. கைலாயத்தில் இருக்கிற மன்றம் அங்கே இருக்கிற இறைவனும் இறைவியும் போல வைக்கப்பட்டன. அதை இவர்கள் தரிசனம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த புலிக்கால் முனிவர் அந்த குழந்தைய வச்சு வளர்க்கிற போது ஒரு நாள் சிவபெருமானுடைய அந்த வாசப்படியில போட்டுட்டு நான் பூ பறித்து வருகிறேன், இந்த குழந்தைய பார்த்துக் கொள்ளும் ஐயா சுவாமின்னு சொல்லிட்டு போட்டார். தான் பிள்ளையா சாமி காப்பாத்தணுமா, இவர் பூ பறிக்கிறவர்கள் அந்த பிள்ளைய வச்சுக்கிற வேலை சுவாமிக்கு வந்துட்டு சுவாமி பேசாம அப்படியே நின்று கொண்டே இருக்கிறார். கூத்தாடி அப்படி இந்த குழந்தைக்கு பசி வந்தது. பசி வந்த உடனே அது கத்த ஆரம்பித்தது. கத்துகிற போது பசி வந்து குழந்தை கத்தினால் பால் கொடுக்கணும். அப்ப சிவபெருமான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. அவர் என்ன பண்ணார், இந்த குழந்தையோ பெரிய ஞானி, போன ஜென்மத்துல பெரிய அறிவாளி, இப்போ இந்த குழந்தையா பிறந்திருக்கு, இவருக்கு நாம் பால் கொடுக்கணும். ஒரு பசுமாட்டினுடைய பாலை மற்றவர்கள் இதுவரை கறந்து கொடுத்தது போல நாம அந்த மாட்டு கறந்து கொடுக்க கூடாது, திருப்பார்கடலே பாலா கொடுத்துருவோம் என்று சொல்லி திருப்பார்கடலை அழைக்கிறார். திருப்பார்கடல் வருகிறது. திருப்பார்கடலோடு திருமாலும் வந்தார். திருமால் அங்கே நின்னுட்டார். அந்த திருப்பார்கடலை சுருக்கி ஒரு பாலடை அளவுக்கு பாலாக்கி இறைவனுக்கு, இறைவன் அந்த குழந்தைக்கு அதை ஊட்ட வைக்கிறார். அந்த குழந்தை பால் கடலை பருகி முடிந்து விட்டது. திருமாலுக்கு பார்க்கடல் கிடைக்கல. திருமால் அந்த நடராய பார்த்து, நான் இருக்கிறது இடம் கொடுப்பா, இடம் கொடுப்பா, பார்க்கடல் கொடு கொடு என்று அவன் கமெண்ட் செய்து கொண்டு கிடக்கிறான். இன்னைக்கு ஆனால்தான் அங்கேயே இருக்கிறான். இப்படி கதை, இதாவது ஐதீகம். அவர் அங்க திருப்பார்கடல் இல்லைன்னு அர்த்தம் பண்ண, அங்க திருப்பார்கடல் இருக்காரு. இந்த கதையில இப்படி சொல்லி கொண்டு வருவார். இந்த குழந்தை பால் கடலில் பாலை அருந்தியது என்று இந்த ஒரு வரலாற்றை இங்கே சொல்லுகிறார். பாலகனார்க்கு பாலகன் பால் குடிக்கும் பருவத்தை உடையா, அவன்தான் பாலகன். பாலன் என்று ஒரு பருவம் உண்டு. பாலப்பருவம் என்பது 12 வயசுக்கு இருக்கிற புள்ள, அவன் பால் குடிக்கிறவன் அல்ல. பாலகன் என்று சொன்னால் பால் குடிக்கிற பருவம், 1 வயசு 2 வயசு குழந்தை என்று அர்த்தம். பாலகனார்க்கு 1 வயது குழந்தையாயிருந்த உபமன்ய முனிவருக்கு அன்று முன்னொரு நாள் பார்க்கடல் இந்திட்ட திருப்பார்க்கடலையே கொடுத்த கோலச்சடையார்க்கே உந்தி வர, அழகான சடையுடைய நடராஜ பெருமானுக்கு வணக்கம் என்று சொல்லி நீ உந்தி பரன்னு ஒருத்தி பாடினாள். உபமன்யு அழுத குழந்தைக்கு பால் கொடுத்தார். அந்த பால் கொடுத்தவன் கோலச்சடையான் நடராஜ பெருமான் என்று சொல்லி நீ குந்திவரன் ஒருத்தி இந்த கதையை சொன்னான்.
ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொரு காரணம் சொல்ற. இத மூணையும் சேர்த்து பார்த்தோம்னா அவன் மேல மூணு குற்றம் தெரிகிறது. மூணு குற்றத்துக்காக ஒரே சமயத்துல ஒரு தண்டனை கொடுக்கற மலையின் கீழ் வச்சு நசுக்கிறார். அப்ப நசுங்கப்படும்போது உயிர் போகல, நசுங்கி அப்படி இருக்கிற காலத்துல தான் அந்த பக்கம் வாஜித்த முனிவர் வரார். அவன் படுற வேதனையை பார்த்தார். எப்பவுமே முனிவர்களுக்கு என்ன எண்ணம் என்றால், நல்லவனோ கெட்டவனோ மற்றவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, மற்றவனுக்கு உதவி செய்யணும். இவன் கஷ்டப்படுறான், இவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன பண்ணார், நேர்முகமா உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று சொல்லிட்டு போயிட்டார். நீ வாயால பாட்டு பாடுன்னு சொல்லல. அவன் ராவணன் கெட்டிக்காரனதுனாலே வாயுள்ள பிழைக்கும்னா நமக்கு வாய் இருக்கு, நான் தப்பிக்கணும்னா என்ன செய்யறது. மேலே இருக்கிற சிவபெருமான் சாமகான பெரியன், நமக்கு சாமகானமாகிய வேதம் தெரியும். இந்த வேதத்தை பாடினால் அவன் மனம் இழகுவான். அதைத்தான் இந்த முனிவர் சொல்லி போறான்னு சாம வேதம் பாட ஆரம்பிக்கிறான். சாமவேதம் என்பது நாலு வேதத்தில் ஒன்று. வேதத்தை ஓதுகிறவர்கள் பிராமணர்கள். ராவணன் இந்த வேதத்தை அங்கே சொன்னான்னா அது முன்னே அவன் பிராமணன் தான். இப்ப புரிஞ்சுதா, ராவணன் பிராமண குலத்தில் பிறந்து அரக்க இனமாக மாறிவிட்டான், பிறவி பிராமணன். ஆனால் அவருடைய ஒழுக்கமானது தவறான நெறியில் போய் ராட்சசனாக மாறிவிட்டான். குபேரன் பிராமணன் என்பதற்கு ராமாயணத்துல ஒரு சான்று இருக்கு. இப்ப இந்த சான்று சொல்லிட்டான், இப்ப சாமை வேதம் பாடினான்ங்கிறதுனாலேயே அவனுக்கு தெரியும் அவன் பிராமணனா இல்லைன்னா. அங்க எப்ப ராமவேதம் எப்படி பாடி இருக்க முடியும், அவன் பிராமணனா இருந்த காலத்துல கத்துக்கொண்டது. அவன் நித்தியம் சிவபூஜை பண்ற போதெல்லாம் சாமவேதம் பாடுவான். ஆனா கொடுமை, அரக்கராகிய கொடுமையினாலே அவர் ராட்சசனாக இருக்கு. ராமன் காட்டிலே தங்கி இருந்த போது சீதையை தூக்குவதற்காக அங்க சூர்பனகை வராள். அப்ப சூர்பனகை வந்து அழகான உருவத்திலே தன்னை மாற்றிக்கொண்டு ராமனிடத்திலே வந்து நெருங்கி, என்ன நீ கல்யாணம் செய்து கொள்ளவனு கேட்கிறார். அப்ப சொல்றான், நீ யாரு அப்படின்னு கேட்டான். இவன் கல்யாணம் பண்ணி கொள்ள போறான் மாதிரி, அவனுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, இருந்தாலும் நீ யாருன்னு கேட்கிறான். அப்போ நான் ராவணனுடைய தங்கைன்னு சொல்லணும் இல்லையா, ராவணனுடைய தங்கைனா ராட்சசனுடைய தங்கைனா நான் மாண்டான்னு மறுத்து விடுவான் என்று சொல்லி, குபேரனுடைய தங்கை, குபேரனுக்கு அவன் தங்கைதான், ராவணனுக்கு தங்கைதான். அதனால அங்கே என்னை தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிற போது நான் குபேரனுடைய தங்கை என்று சொல்லிக் கொள்கிறார். அப்ப ராமன் என்ன சொல்றான், நீ குபேரனுடைய தங்கைங்கிற, குபேரன் பிராமணனாச்ச, நான் சத்திரியனாச்ச, நீ பிராமண குலத்தில் பிறந்த பெண்ணே, சத்திரியன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, முடியாது முடியாது போ அப்படின்ட்டான். இதெல்லாம் அப்படியே ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் இருக்கு. அதை வச்சுதான் இவர்களுடைய ஜாதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் சொல்றாங்க, ராமனே சொல்றான் பாருவோ, குபேரன் பிராமணன், நீ பிராமணனுடைய தங்கை என்கிற, ஆனால் நீனும் பிராமண குலத்தவள், நான் சத்திரியன், உயர்ந்த குல பெண்ணை தாழ்ந்த குலத்தான் கல்யாணம் பண்ண முடியாது, நீ போ அப்படின்னு மறுக்கிற. அதனாலே அவன் பிராமணன் என்பதும் பிறகு இவன் வேதத்தில் வல்லவன் என்பதற்கும் பல சான்றுகள் இருக்கு. அந்த கதையை சொல்றார். தேரை நிறுத்தி வந்து ஆகாயத்தில் வந்து கொண்டிருந்த தேரை ஆகாயத்திலேயே நிறுத்தி விட்டு மலை எடுத்தான். தான் போவதற்கு வழிவிடுவதற்காக குறுக்கே இருந்த மலையை தூக்கி வைப்பதற்காக தூக்கினான். அந்த மலையை எடுத்தவனாகிய ராவணன் சிரம் ஈரைந்தும், அவனுடைய தலை ஈரைந்து ரெண்டஞ்சு பத்து தலையும் இற்றவா நசுங்கி போனது என்று கதை பாடி குந்திவரன் ஒருத்தி சொன்னார். அடுத்தவர் சொன்னா, தலை பத்து போனது மட்டும் போதாது, இன்னும் கதையில ஒரு பாக்கி இருக்குது, இருபதும் இற்றதென்றும் தீவர, தோல் இருபதும் முடிஞ்சு போச்சுன்னு பாடு, தலை பத்து போச்சுன்னு மட்டும் பாடாத, அவனுடைய இருபது தோள்களும் ஒருங்கி விட்டன என்று அதையும் சேர்த்து பாடு. அப்ப அந்த கதைக்கு இன்னும் கொஞ்சம் வலுவு கொடுக்கிறார். முன் சொன்ன கதையை ஆதரிச்சு அதுக்கு பெருமை கொடுக்கிறார். சிவபெருமான் நெறித்த போது பத்து தலையை மட்டும் நெறிக்கல, அவனுடைய இருபது தோள்களையும் கூட நெறித்து விட்டான் என்று சிவனுக்கு வெற்றி சொல்லி அந்த வெற்றியை அதிகப்படுத்தி காட்டுகிறாள் பின்னே இருக்கிறவள். இதில் வருகிற ஒவ்வொரு பாடல்லையும் முதல் வரியில் சொல்லுகின்ற ஒருத்தியினுடைய இறைவனுக்கு வெற்றியை சொல்லுகிறவாள், அந்த வெற்றியை இன்னும் மிகுத்து பேசுகிறவள் இரண்டாவது பெண் என்பதை நாம் இந்த பகுதியில் இருந்து அறிகிறோம். அதனாலேதான் இந்த திருவந்தியார் என்பதற்கு விளக்கம், தத்துவ விளக்கம் எழுதுகிறவர்கள் ஆரம்பத்தில் என்ன எழுதியிருக்கிறார்கள், ஞான வெற்றி. இந்த கதை முழுவதும் இறைவனுக்கு கிடைத்த வெற்றியை சொல்லுகிறது. இது சாதாரண புராண கதை பற்றி வெற்றி. இனி தத்துவார்த்தமாக பார்ப்போமானால், ஞானத்தினாலே நாம் வெற்றி பெற வேண்டும். ஞானத்தை பெற்றோமானால் நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லுகிற மலங்களை எல்லாம் வென்று விட முடியும் என்பது போல தத்துவார்த்தமாக இது ஞான வெற்றி என்று இதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் என்று. இது சில ஏற்றுப்பிரதியில் இல்லை, ஆனால் இதுல இருக்குங்கிறத நான் அதையும் சொல்லிடுறேன். ஏகாசம் இட்ட இருடிகள் ரிஷிகள், சில ரிஷிகள் ஆகாசத்திலே பறக்க வல்லவர்கள், இறைவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்திலே சூரியனுடைய கதிர் நேரே வந்து விழுந்தால் உலகம் எரிந்து போகும். அதனாலே சூரியனுடைய கதிர் நேரே உலகத்தில் விழுந்து பொசிக்கு விடாமல் இருப்பதற்கு அந்த சூரிய வெப்பத்தை பாதி அளவு தாங்கி அந்த வெப்பத்தை குறைத்து பூமியில் விழ வேண்டும் என்பதற்காக பாலஹில்லியர் என்ற பெயரை உடைய முனிவர்கள் பலரை இறைவன் அனுப்பியிருக்கிறார். அந்த பாலஹில்லியர் என்று சொல்லுகிற முனிவர்கள் சூரியனோடையே சுற்றி கொண்டிருக்கிறார். சூரியன் எங்கே போனாலும் அவர்களும் கூட போகிறார்கள். திருமுருகாற்றுப்படையில் சொல்றார், சுடரோடு திரிதரும். சூரியனோடையே சுற்றி கொண்டிருக்கிற இந்த முனிவர்கள், அவர்களால் சூரியனுடைய கதிர் பூமியில் விழுந்து தாக்காமல் தடுக்கப்படுகின்றன என்று அந்த புராண கதை சொல்லுகிற அந்த புராணத்திலே இருக்கிற அவர்கள் அந்த முனிவர்களுக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், அவர்கள் மேலாடையை இப்படி குறுக்கப்படுவார். கூரூர் மாதிரி இப்படி மேலாடையை போட்டு இங்க முடிச்சு போடுறான். சில பிராமணர்கள் பாத்துருங்களே, சும்மா சாதாரண போத்திக்கிறதும் உண்டு, இப்படி குறுக்க பூணூல் மோர் போட்டு ஒரு முடிச்சு போடுவார். அதை சொல்றார், ஏகாசம் இட்ட, ஏகாசம் என்பது குறுக்காக போடப்பட்ட ஆடை. அந்த ஆடையை சில பேர் முறுக்கி அந்த பூணூல் மாதிரி கூட குறுக்க போட்டு முடி போடுவார். மதுரை சன்னிதானம் இருக்காரு, அவர் அப்படித்தான் அந்த பூணூல் மாதிரி இன்னைக்கும் அந்த துணி ஒன்றை இப்படி கட்டி போட்டிருக்காரு. ஏயா நீங்க இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இந்த மடத்தினுடைய ஆரம்ப குரு ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் பிராமணர், அவர் காலத்திலே இருந்து வந்த பரம்பரையினர்கள் பிராமணராயிருந்தவெல்லாம் பூணூல் போட்டார்கள். அப்புறம் இந்த மடம் பிராமண சன்னியாசியிலிருந்து சைவ சன்னியாசியர்கள் கல்கை மாறிவிட்டது. அதுக்கு பிறகு சைவர்கள் அந்த மடத்துக்கு ஆதிநகரத்தராக வந்தார்கள். அப்போ அவர்களுக்கு பூணூல் இல்லை. இருந்தாலும் இது பிராமண சன்னியாசத்தின் வழிவந்தது என்பதை காட்டுவதற்காக துணியை மட்டும் உருக்கி பூணூலுக்கு அடையாளமாக சன்னிதானங்கள் போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. அந்த சன்னிதானம் மட்டும்தான், மற்ற ஊர் சன்னிதானங்கள்லாம் அப்படி போட மாட்டார்கள். அது அவர் அப்படி அதுக்கு விளக்கம் சொல்லுவார். அதுக்குதான் ஏகாசம். ஏகாசம் இட்ட இருடிகள், ஆடியை குறுக்கே பூணூல் போல கட்டியிருக்கின்ற ரிஷிகளாகிய பாலஹில்லியர் என்பவர் போகாமல், சூரியனுடைய வெப்பத்தால் அவர்கள் அழிந்து போகாமல், சூரியனோடு போறாங்க, உலகத்தில் இருக்கிறவரை காப்பாற்றுவதற்கு அவர்கள் சூரிய வெப்பத்தை தாங்கிறார்கள். உலகம் என்னைக்கு தோன்றிட்டோ அன்றிலிருந்து இன்று வரையும் அவர்கள் இருக்கார்கள், இன்னும் சாகல. அப்ப சூரிய வெப்பத்தால் அவர்கள் இறந்து போக கூடாம இருக்கணுமே. அவர்கள் இறந்து போகாமல் ஆகாசம் காவல், ஆகாசத்திலே இறைவன் அவர்களை காவலாக காத்துக் கொண்டிருக்கிறான். சூரிய வெப்பத்தை பூமி மேல் தாக்காமல் பாலஹில்லியரை காவலா வச்சான். பாலஹில்லியருக்கு தான் ஆகாசத்திலே காவலாக இருந்து கொண்டிருக்கிறான் எங்களுடைய பரம்பொருள் என்று சொல்லி உந்தி வர என்றால் ஒரு. அதுக்கு அடுத்தவள் சொன்னால், அதற்கு அப்பாலும் காவல் என்றும் தீபர. அந்த இறைவன் ஆகாசத்தில் மட்டும் காவல் அல்ல, ஆகாசத்துக்கு அப்பாலும் கூட காவலாக இருக்கிறான் என்று சொன்ன. இதனுடைய தாத்பரியம் இன்றைக்கு என்ன என்று கேட்டார். சூரியனுடைய கதிர்கள் உலகத்தை தாக்க வரும்போது நடுவிலே ஒரு மண்டலம், அதாவது ஓசோன் என்று சொல்லுகிற ஒரு மண்டலமானது இருந்து சூரிய வெப்பத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இந்த ஓசோன் மண்டலத்தை தான் அவர்கள் முனிவர்கள் என்று புராண ரீதியாக அப்படி கதை சொல்லிவிட்டார்கள். ஓசோன் மண்டலம்னா அப்ப யாருக்கு என்ன தெரியும்? ஒண்ணு தெரியாது. அந்த காலத்துல ஏதோ கதையை சொன்னாதான் அவர்களுக்கு தெரியும். ஆக கதை வடிவமாக அன்று வரை இன்னைக்கு வரல இருக்காங்கன்னு சொன்னா எப்படி மனுஷன் இருக்க முடியும்? ஆகவே அது ஒரு இயற்கை பொருள், ஓசோன் என்ற மண்டலம். அது இறைவனால் படைக்கப்பட்டு அது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அழியாமல் இறைவன் காவலாக காத்து கொண்டிருக்கான். இப்ப ஒண்ணு கொஞ்சம் காவலை விட்டுட்டான் அவளுக்கு இறைவன். அந்த ஓசோ மண்டலம் ஓட்ட விட்டுச்சுங்கிறாங்க. அவ இறைவனுடைய காவல்ல இருந்த ஓசோ மண்டலம் ஏன் இறைவன் அதற்கு ஓட்ட விட விட்டுருக்கானோ தெரியல. அந்த இறைவன் தான் அதை பாதுகாத்து கொடுக்கணும் என்று சொல்லி இந்த பகுதியை, திருவந்தியார் என்ற பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.